கிறிஸ்தேசுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்தேசுவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்துக்களை கூறி உங்கள் யாவருக்கும் என்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் இருக்கிற உங்கள் அருமையான சகோதர சகோதரிகளும் தங்களுடைய அன்பு வாழ்த்துக்களை என் மூலமாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார். தேவனுடைய பெரிய கிருபை நம்ம எல்லாரும் மேல இருந்ததுனால மீண்டுமாக ஒரு முறை அவருடைய அருமை குமாரனுடைய மரண நாளில் அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அதற்கே அடையாளமான அடையாளங்களை நாம் பங்கெடுத்து ஒரு வாரம் கடந்து நாம் கிருபையா இன்னைக்கு இந்த மாலை வேளையில அவருடைய சமூகத்தில் கூட்டப்பட்டிருக்கிறோம். பாஸ் ஓவருக்கு அப்புறம் வந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுனால உங்கள் அனைவரிடமும் தெரிவிக்க வேண்டிய ஒரு அன்பான விஷயம், பாஸ் ஓவர் நாட்களில் நாம் மேற்கொண்ட தியானம், அப்போ நம்ம இடத்துல உணர்ந்துட்ட குறைவுகள், பலகீனங்கள், அப்போ அதையெல்லாம் எடுத்து போறதற்கு ஏறெடுத்துட்ட முயற்சி, அது அந்த காலத்தோடு விட்டுட வேண்டாம். மீண்டுமா நாம ரொம்ப கிருபியாக பிரவேசிச்சிருக்கிற இந்த வருடத்துல அந்த வருடத்தினுடைய எந்த பலகீனங்களும் எந்த சோர்வுகளும் எந்த பாவமும் நம்ம இடத்துல நம்ம அனுமதியாத படிக்க அந்த பண்டிகையில் ஆயத்தமாவதற்கு எந்த அளவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருந்தோமோ, எந்த அளவுக்கு நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவன் அங்கீகரித்து அனுமதிப்பதற்கு காத்துக்கொண்டோமோ அது தொடரட்டும் ஒவ்வொரு நாளும். அது உங்களிடத்தில் நான் அன்பாக நான் கேட்டுக்கொள்ளுகிற ஒரு விஷயம். சரி, பஸ்காவுக்கு முன்பு பஸ்காவினுடைய நாட்களின் ஆயத்த வேலைக்காக நம்ம நிறுத்தி வைத்திருந்த நம்முடைய பழைய தியானத்துக்குள்ள நாம் இன்றைக்கு கடந்து போகிறோம். ப்ராபெட்டிக் ஈவென்ட்ஸ் யெட் டு பி ஃபுல்ஃபில்ட், தீர்க்க தரிசனங்களின்படி இனிமேல் சம்பவிக்க வேண்டிய சம்பவங்கள். இந்த தலைப்பின் கீழே இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம கண்களுக்கு முன்பாக நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் என்று இருக்கக்கூடிய வேதத்தின் தீர்க்க தரிசனங்களை நாம பார்த்து வந்தோம். அதுல சில முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் என்று சொன்னா நான் சுருக்கமா பேசினேன். பெயர் சபை அமைப்புகளினுடைய ஒருங்கிணைப்பு, அந்த அமைப்புகள் பின்பு அரசியலோடு கூட்டணி வைப்பது, அதன் மூலம் இந்த உலகத்தின் மீது ரொம்ப விசேஷமா பாத அங்கங்கள் மீது அனுமதிக்கப்படுகிற ராகாலம், அதன் மத்தியில பாத அங்கங்கள் தங்களுடைய இறுதியான சாட்சியை அவர்கள் கொடுத்து அதன் மத்தியில் அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை முடிக்கிற இந்த விஷயங்களை தான் நாம தியானிச்சு வருகிறோம். மிருகத்தின் சொரூபம் ஆதி பெற்றுக் கொள்ளுதல் நம்ம பார்த்துட்டோம். பின்பு போப் மார்க்கம், புராடஸ்டன்ட் அமைப்புகள் ஒன்றிணைவது பற்றின தீர்க்க தரிசனங்களை பார்த்துட்டோம். அவர்கள் இணைந்த பின்பு யூரோப்பியன் யூனியன் அவங்களோடு இணைவது குறித்த தீர்க்க தரிசனங்களை நாம பார்த்தோம். இப்போ இந்த பெயர் சபை அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்த பின் ரொம்ப முக்கியமான தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறி அவர்களோடு இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் குறிப்பிடும்படி அந்த 10 ராஜாக்கள் யூரோப்பியன் நேஷன் அவர்களும் இணைஞ்சிடுவாங்க. இப்படி இந்த 3 மாபெரும் அமைப்புகள், மிருகம், மிருகத்தின் சுரூபம், வலுச்சருக்கும், வேதத்துல சொல்லப்பட்ட இந்த 3 அடையாளங்கள் காண்பிக்கிற இந்த 3 அமைப்புகள் ஒன்றா சேர்ந்த பின்புதான் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாத அங்கங்கள் மேல யோவான் 9:4 வசனத்தின்படி ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வரும். இப்போ நாம இன்றைக்கு ஆரம்பிக்கிற பாகம் ஒருவனும் கிரியேட் செய்யப்படாத ராக்கால். யோவான் 9 அதிகாரம் 4 வசனத்துல கர்த்தர் இயேசு இது குறித்து பேசியிருக்கிறார். வாசிங்க. சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பத்துல தலை கர்த்தர் இயேசு அவருடைய வாழ்க்கையில அவர் மீது அனுமதிக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவர் அங்க பேசினார். அதாவது தான் தேவனுடைய வேலையை தான் அவரோடு உடன்படிக்கை செய்த நிமிஷத்திலிருந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அந்த தேவன் கடுத்த காரியங்கள்ல தான் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு காலம் தன் மீது அனுமதிக்கப்படும் என்பதுதான் இங்க சொல்றான். அதுக்குத்தான் அவர் என்ன சொல்றாரு, கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அது கர்த்தர் இயேசு விஷயத்துல கெத்செமனே நம்ம அருமையா சொல்லலாம், பின்பு கல்வாரி வரைக்கும். ஆனா இது சுவிசேஷத்தின் முடிவுல அவருடைய சரீரத்துல பாத அங்கங்களாக இருக்கிறவர்கள் மீது அதே போல அனுமதிக்கப்பட போகிற ஒரு காலத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு வசனம். எப்படி சுவிசேஷத்தின் ஆரம்பத்துல தலையாகிய கிறிஸ்து மேல அவர் தேவனுடைய வேலை அல்லது பணியை செய்ய முடியாதபடிக்கு ஒரு காலம் அனுமதிக்கப்பட்டுச்சோ அப்படியே இருக்கும் பாத அங்கங்கள் வாழ்க்கையில. அவர்கள் இப்போ பூமியில செய்து கொண்டிருக்கிற தேவனுக்கு அடுத்த கிரியைகள் ஒன்றுமே அவர்கள் செய்யக்கூடாத படிக்கு ஒரு ராக்காலம் அவங்க மேல வரும். எப்ப வரும், எப்படி வரும், அந்த ராக்காலத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும், இதெல்லாம் வசனங்கள்ல இருக்கு, நிழல்கள் இருக்குது. அதுதான் நம்ம இன்றையிலிருந்து நம்ம தியானிக்க போறோம். ஆனா சொல்லப்பட்ட இந்த ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் வரும் முன் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுதலுக்கு வந்திருக்கும். புராட்டஸ்டன்ட் அமைப்புகள் அப்போஸ்தல உரிமை பெற்றுக்கொள்வது, அப்புறம் ரோமன் கத்தோலிக்க அமைப்போடு அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிற அந்த ஒரு சூழல், அப்புறம் யூரோப்பியன் நேஷன்ஸ் தங்களுடைய அத்தாரிட்டி தங்களுடைய ஆளுகை சக்தி வல்லமைய இந்த அமைப்புகளுக்கு முழுவதுமாக தந்து இந்த அமைப்புகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருளான யுகங்கள்ல நடந்தது போல மீண்டும் இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் போவது, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பின்புதான் இந்த ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம் அங்க வரும். இந்த ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம் சுருக்கமா சொன்னா அப்போ உலகத்தின் மீது ஒரே ஆளுகை இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. மதமும் அரசியலும் ஒன்றாக இணைஞ்சு ஒரு அதீத அதிகாரத்தை இந்த உலகத்தின் மீது செலுத்தக்கூடிய ஒரு காலமா அது இருக்கும். முழு உலகமும் அந்த ஒரு கண்டிஷன் தான் இருக்கும். அப்பதான் முழு உலகத்துல இருக்கிற பாத அங்கங்கள் மீது ஒரு சேர இந்த ராக்காலம் வந்து அங்க அனுமதிக்கப்படும். திட்டமிடுகிற மத அமைப்பு, அந்த திட்டத்தை செயல்படுத்துகிற அரசியல் அமைப்பு, இவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலைமையில இந்த பூமியில இருக்கிற பாத அங்கங்கள் இதுதான் ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம். இந்த ராக்காலம் பற்றின தன்மை, அந்த ராக்காலம் அனுமதிக்கப்படும் போது பாத அங்கங்கள் விஷயத்துல நிறைவேறக்கூடிய சம்பவங்கள் இது நம்ம தியானிக்கணும் போது இதுக்கு அருமையான வசன பகுதிகள் இருக்கு. நாம் என்ன பண்ணலாம்னா இந்த ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தை பத்தி வெளிச்சம் கொடுக்கிற வேதத்துல இருக்கக்கூடிய சம்பவங்கள் நிறைய இருக்கு. தானியேல் புஸ்தகத்துல இருக்கு, நியாயாதிபதி புஸ்தகத்துல இருக்குது, ராஜாக்கள் புஸ்தகத்துல இருக்குது, 4 சுவிசேஷத்துல இருக்கு, நிருபங்கள்ல கூட இருக்கு. அதனால இந்த தலைப்பை நாம் எப்படி தியானிக்கலாம்னா இந்த தலைப்பை குறிச்சு எந்தெந்த வசன பகுதி எல்லாம் வெளிச்சம் கொடுக்குறோம் அந்த வசன பகுதி எடுக்கும். நமக்கு நேரம் இருக்கும் அளவுக்கு ஒரு பகுதியை தியானிச்சு அதுல இருந்து இந்த ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலத்தை குறிச்சு என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறோம் நாம் எடுப்போம். ஏன்னா சம்பவங்கள் அநேகமா இருக்கிறதுனால எல்லாம் நாம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சப்ஜெக்டா கொடுக்கறது கஷ்டம். ஆனா ஒவ்வொரு பிக்சர் இருக்குது. தானியேல் பிக்சர் என்று சொன்னா ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் பத்தின ஒரு சில அம்சங்கள் அதுல தெளிவா கொடுக்கப்படுது. நியாயாதிபதிகள் புஸ்தகம்னா அதுல ஒரு சில அம்சங்கள் இருக்குது. யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை அப்படின்னா அது அருமையா அநேக சம்பவங்களை அது ஒரு சம்பவமே குறிக்குது. சோ அதனால நம்ம ஒரு ஒரு சம்பவமா எடுத்து நாம தியானிக்கணும். சோ இன்னைக்கு நாம பார்க்கறது நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல கிதியோன் இன்சிடென்ட் நாம தியானிக்கலாம். பாருங்க, கிதியோன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய வசன பகுதிக்குள்ள போகும்போது நீங்க சுதந்திரம் வேண்டாம். ஒருவேளை கிதியோன் பிக்சர் வந்து நம்ம பேசிக் கிளாஸ்லயே நாம எடுத்துருவோம். அதனுடைய நிழல், அந்த நிழல் காண்பிக்கிற நிஜம் நமக்கு நன்கு தெரியும். அதனால தெரிந்தது பார்க்கிறோங்கிற என்ன வேண்டாம். உங்க எதிரத்துல நல்ல கவனம் இருக்கட்டும். நம்ம கடைசி நாட்கள்ல இனி மேல் நிறைவேற போகிற விஷயங்களை இந்த வசனங்களை கொண்டு நம்ம தியானிக்கிறோம். முழுக்க முழுக்க தீர்க்க தரிசனத்தினுடைய பார்வையில தான் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோம். அதனால தெரிஞ்ச விஷயங்கள் அதிகம் நம்ம பேசணும். சுருக்கமா பேசினாலும் கூட நாம புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களை தான் நாம இந்த வசன பகுதியில இருந்து நாம் இருக்கிறோம். அதனால உங்க மனது ஃப்ரெஷ்ஷா இருக்கட்டும். அப்ப கிதியோன் பிக்சர், கிதியோன் விஷயம் நமக்கு நன்கு தெரியும். அது எந்த சப்ஜெக்ட்ல எடுக்கிறோம் பேசிக்கு? ஆமா, கிறிஸ்துவினுடைய சபை பற்றி தியானிக்கும் போது அந்த சபை தேர்ந்தெடுக்கப்படுகிற விதம் எங்க இருக்குது? இந்த நிழல்ல அருமையா இருக்கு. 32,000 பேர் வந்து அப்புறம் எவ்வளவு பேர் போயிடுவாங்க? 22,000 பேர் போய் அப்புறம் 10,000 பேர்ல எவ்வளவு பேர்? 300 பேர். அப்போ கிதியோன் பிளஸ் அந்த ஒரு 300 பேரு சேர்ந்துதான் அந்த யுத்தம் மீதியானியர்களோட செய்து அவர்கள் ஜெயிப்பதை நாம பார்க்கிறோம். அப்போ இந்த நிழல் வந்து நமக்கு சில அடிப்படையான விஷயங்களை போதிச்சாலும் நாம என்ன யோசிக்கிறோம்னா, அந்த நிழலினுடைய சில விஷயங்களை தியானிக்கும் போது இது கடைசி நாட்கள்ல சம்பவிக்க போகிற காரியங்களை உள்ளடக்கி இருக்கு. அந்த விஷயங்களுக்காக இன்னைக்கு இந்த வசன பகுதியை நாம படிக்க போறோம். அப்போ மீதியானியர்களோட அந்த யுத்தம் நேர்ந்த போது கிதியோன் செய்த விஷயம் தெரியும். இஸ்ரேல்ல 32,000 புருஷர்கள் அவர் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணினார். ஆனா தேவன் பார்வையில அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அவங்கள குறைக்கணும் என்று சொன்னாங்க. முதல் டெஸ்ட் பயம். யார் யாருக்கு பயம் இருக்குதோ நீங்க என்ன பண்ணிடலாம், போயிடலாம் சொன்ன உடனே 22,000 பேரு போயிட்டாங்க. 10,000 பேர் கூட தேவன் பார்வையில அதிகமா தான் இருந்துச்சு. ஆனா 10,000 பேர்ல இருந்து ஒரு வடிகட்டுதல் நடப்பதற்கு அங்க அந்த தண்ணீர் குடிக்கிற ஒரு சோதனை இருந்துச்சு. அதுல 9,700 பேரு வடிகட்டப்பட்ட பின்பு ஒரு 300 பேர் மாத்திரம் இருந்தாங்க கிதியோன் கூட. அப்போ இந்த கிதியோன் மற்றும் அந்த 300 புருஷர்கள் இவர்களை கொண்டு தேவன் இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுத்துட்ட அந்த வெற்றி, அதுக்காக அவர்கள் மேற்கொண்ட அந்த யுத்தம் இந்த யுகத்தினுடைய முடிவுல சம்பவிக்கிற சம்பவங்களை நமக்கு நன்கு காமிக்குது. இப்போ அந்த வசன பகுதி நாம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் புத்தகம் 7 அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வசனங்கள் மட்டும். Thank you. போதும், இது சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இப்போ இதுல இருந்து நம்ம பார்க்கணும். இப்போ சகோதர சகோதரிகளே, நம்ம அநேக தீர்க்க தரிசனங்கள் பார்த்துருக்கிறோம். நிறைய கோணத்துல கடைசி நாட்களினுடைய சம்பவங்களை தியானிச்சிருக்கோம். நிறைய பாடங்கள் மூலமா ரொம்ப விசேஷமா கடைசி நாட்கள்ல பாத அங்கங்கள் எந்த மாதிரியான அனுபவங்களுக்குள்ள எல்லாம் போவாங்க என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம கேட்கிறோம், ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் வந்திருக்கும் போது பாத அங்கங்கள் என்னென்னலாம் செய்வாங்க என்று கேட்டா என்னென்னலாம் நமக்கு இப்ப சொல்ல முடியும்? இல்லாட்டி வேற மாதிரி, சபை பாத அங்கங்கள் தங்களுடைய ஓட்டம் முடியறதுக்கு முன்னால அவர்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன வரும்? அவருங்க ஒரு ஒரு நல்ல ஒரு கடை ஒரு இறுதியான சாட்சி நிச்சயம் அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் அது சபை மகிமையில இருக்கும்போது, ஆனா அந்த சாட்சி கொடுக்கறது அதை ஆரம்பிச்சு வைக்கும் சொல்லலாம், கரெக்ட். ஆனா பாருங்க, அப்ப நமக்கு தெரியுது, அப்போ ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது கண்டிப்பா பூமியில இருக்கிற பாதங்கள் செய்ய வேண்டியது நிச்சயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அவர்கள் இறுதியான சாட்சி அங்கு கொடுப்பாங்க. ஒருவேளை அந்த சம்பவம் ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத திராக்காலத்தின் போது பாத அங்கங்கள் இறுதியான சாட்சியை அவர்கள் ஏறெடுப்பாங்க. அந்த சாட்சியை ஏறெடுத்து முடிக்கும் போது அவங்களுடைய ஓட்டம் முடிவுக்கு வரும். அவர்கள் மகிமைக்குள்ள பிரவேசிப்பாங்க மரணத்தின் வழியாக. இந்த ரெண்டு விஷயத்த அட்லீஸ்ட் நம்ம தெளிவா அங்க நம்ம சொல்லலாம். இப்போ இந்த விஷயங்கள் தான் இந்த கிதியோன் பிக்சர்ல இருக்கிறதா நாம பார்க்கணும். அந்த ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலத்துல பாதகங்கள் சாட்சி கொடுப்பதும், அந்த சாட்சியை தொடர்ந்து அவங்களுடைய ஓட்டம் முடிவுக்கு வந்து மாம்சத்தில் அவர்கள் மறிச்சு மகிமைக்குள்ள பிரவேசிப்பதும் நம்ம இங்க பார்க்க முடியும். சரி, இப்போ இந்த வசன பகுதி நம்ம வாசிக்கும் போது இங்க கிதியோன் கர்த்தர் இயேசுவுக்கு அருமையான ஒரு நிழல். அவர் கிதியோன் கூட இருக்கிற அந்த 300 பேர் ரொம்ப முக்கியமா சபைக்கு நிழல் என்பது நாம பொதுவான நிழல்ல நாம அங்க பார்த்தோம். ஆனா இதே கடைசி காலத்தினுடைய சம்பவங்களுக்கு நாம் எடுத்து தியானிக்கும் போது இந்த 300 பேரை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது நல்லதுன்னா, எஞ்சி இருக்கிற பாத அங்கங்களுக்கு இவங்க அருமையான ஒரு நிழலா இருப்பாங்க. இப்ப இவங்க மீதியானவர்களுடன் அந்த யுத்தம் அவர்கள் மேற்கொள்வதற்கு அங்க கொடுத்த விஷயம் எல்லாம் என்ன, இங்க என்ன நடக்குது இந்த சம்பவத்துல? கிதியோன் முதல்ல அந்த 300 பேரை தேர்ந்தெடுத்த பின்பு அந்த 300 பேரை எவ்வளோ வகுப்பா பிரிக்கிறார்? 3 வகுப்பு அல்லது 3 பிரிவினரா பிரிக்கிறார். 100 பேரா 3 பிரிவு பிரிக்கிறார். இது ஒரு முக்கியமான அம்சம். கடைசி காலத்து சம்பவங்கள்னு எடுத்துட்டா எல்லா சம்பவத்திலயுமே இந்த ஒரு விஷயம் பார்க்கலாம். கிதியோன் பிக்சர்ல 300 பேரு 100 3 பிரிவா பிரிக்கப்படுறது. அதே இது தானியேல் புத்தகம் 3 அதிகாரம் எடுத்தீங்கன்னா பெல்சாத்சார் அந்த தாகோன் சிலைய நிறுவின சம்பவம், அங்க பார்க்கும்போது அங்க எத்தனை எபிரேய புருஷர்கள் இருந்தாங்க? 3 எபிரேய புருஷர்கள் அங்க இருக்கிறாங்க. வேற எந்த சம்பவம் சொல்லலாம் நம்ம 3 வர மாதிரி? ஓ, அப்படி வருதான், எனக்கு தெரியல. அது வேற என்ன சொல்லலாம்னா, வேற ஒரு சம்பவம் இருக்கு. சரி, இந்த 2 சம்பவங்களை அதை நம்ம பார்க்க முடியுது. கடைசி நாட்கள்ல இந்த பாதங்கங்கள் விஷயம் எடுக்கும் போது அவங்களுக்குள்ள 3 பிரிவு அங்க இருக்கும் என்பது. இப்ப இதெல்லாம் ரொம்ப நம்ம தியானிக்க வேண்டிய ஒரு வசன பகுதி தான்.
அப்போ இவங்களை 100 பேரா 3 பிரிவா பிரிச்ச பின்பு ஒவ்வொருத்தருடைய கையிலயும் அவர் கொடுக்கிற விஷயங்கள் என்ன பாக்குறோம்னா, எக்காலம், அப்புறம் ஒரு தீவட்டி, அப்புறம் ஒரு பானை. இப்ப இவங்களுக்கு இப்படியாக கொடுத்துட்டு அவங்களுக்கு கிதியோன் சொல்லக்கூடிய சட்டலை என்னன்னா, நம்ம 3 பிரிவா பிரிஞ்சு போய் தாக்குதல் பண்ணலாம், என்னை கவனிச்சிடுங்க, நான் என்ன செய்யறேன்னு அடையவே நீங்களும் செய்யுங்க. அப்ப அவர் சொல்லிட்ட கட்டளை என்னன்னா, அந்த 300 பேரும் தங்களுடைய வலது கையில எக்காலம் பிடிச்சுக்கணும், தங்களுடைய இடது கையில தீவட்டிய பிடிச்சுக்கணும். ஆனா ஆரம்பத்துல போகும்போது அந்த தீவட்டியை அவங்க அந்த பானையை வச்சு என்ன பண்ணிக்கணும், மறைச்சிக்கணும். ஆனா இங்க கிதியோன் செய்வதை பார்த்த பின்பு இவர்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல அந்த பானைய உடைச்சிட்டு அந்த தீவட்டிய இடது கையில உயர்த்தி பிடிச்சிட்டு அதே சமயத்துல வலது கையில இருக்கிற எக்காலத்தை ஊதணும். ஊதிட்டு இவர்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, இதையோ கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம், அவ்வளவுதான். இதுதான் அந்த யுத்தத்துல அவர்கள் பங்கெடுக்கும் போது செய்வதற்கு அவங்க சொன்னது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு நிழல். அவர்களுடைய ரெண்டு கையிலயுமே பொருட்கள் இருந்துச்சு, ஆனா ரெண்டு கையிலயுமே பட்டயம் இல்லை. ஒரு கையில பானை, இன்னொரு கையில எக்காலம் தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த யுத்தத்துல அவங்க தான் அங்க ஜெயித்தாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம நிழல நிறைய முறை நம்ம அங்க தியானிச்சிடுவோம். ஆனா இப்போ கடைசி காலத்துல பாதங்கங்கள் மேல வரப்போகிற இந்த ஒருவனும் கிரய செய்யப்படாத ராக்காலம், அதன் மத்தியில நடக்கிற விஷயங்களை நம்ம பார்த்திருக்கு. இந்த சம்பவத்தை தியானிக்கும் போது இதையோன் கிறிஸ்து இயேசுவை அந்த நிழலாகவும், 300 பேரே பாத அங்கங்களை நிழலாகவும் அங்க காண்பிக்கிறார். அப்போ எக்காலம் எதை குறிக்கும், அவர்கள் எக்காலம் பிடிச்சிட்டு ஊதுவது, சத்தியத்தை பகிரங்கமா பிரகடனப்படுத்துறது அல்லது அறிவிக்கிறது. ஏன்னா எக்காலம் வந்து அது எக்காலம் இல்லை, அதுல இருந்து புறப்படுகிற அந்த சத்தம் நம்ம கணக்கில் எடுக்கணும். ரொம்ப லவுடு நாய்ஸ் வரும், அப்படின்னா ரொம்ப உரத்த சத்தமா இருக்கும். அப்படின்னா சத்தியத்தை பகிரங்கமா பிரகடனப்படுத்துதலை குறிக்குது. அப்புறம் அந்த மண்பாண்டங்கள் எதை குறிக்குது, மண்பானை, அவர்களுடைய மாம்சீக சரீரத்தை குறிக்குது, சரியா? இப்போ அந்த தீவட்டி அதோ சத்தியம்தான் குறிக்குது. அப்போ அந்த எக்காலமும் அந்த சத்தியம்தான், தீவட்டி கூட அங்க சத்தியம்தான் என்று பார்ப்போம். ஆனா இப்ப இவர்கள் செய்யும் போது அந்த ஆர்டர் எப்படி செய்யணும்னா, முதல்ல வந்து அவர்களை எக்காலம் ஊதி, பின்பு அந்த பானையை உடைச்சு, அப்புறம் அந்த தீவட்டியில இருக்கிற வெளிச்சத்தை காண்பிச்சு, அப்புறம் கத்தணும் அவங்க கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி. அப்ப இது ரொம்ப அருமையா இருக்குது. கடைசி நாட்கள் சம்பவம் என்று எடுக்கும் போது இது ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம் பூமியின் மீது வந்திருக்கும் போது பாத அங்கங்கள் கிறிஸ்துவனுடைய தலைமையின் கீழே அவர்கள் அந்த எக்காலம் ஓதுவது ரொம்ப அருமையான நிகழ். எதுக்குன்னா, பாத அங்கங்கள் கொடுக்க போகிற கடைசியான இறுதியான ஒரு பகிரங்கமான சாட்சியை அது அங்க குறிக்குது. அதற்கு பின்பு அவங்க அந்த பானையை உடைப்பது எதை குறிக்குதுன்னா, இப்படியாக பாத அங்கங்கள் அந்த சாட்சியை கூறி முடிக்கும் போது அங்க என்ன நிறைவேறும்னா, அவர்கள் மாம்சத்துல அவங்களுடைய ஓட்டம் அங்க முடிவுக்கு வரும். அதாவது கடைசி சாட்சி அவர்கள் கொடுக்கும் போது யாருக்கு முன்னாடித்தான் கொடுப்பாங்க, யாருக்கு எதிராக நின்று தான் கொடுப்பாங்க பாத அங்கங்கள். ஏன்னா இப்ப நம்ம பேசுற சம்பவம் நடக்குது எப்பனா, இந்த மதமும் அரசியலும் அதிகாரத்துக்கு உயர்ந்து இருக்கும் போது, அவர்கள் அதிகாரத்துல உயர்ந்து இருக்கும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 13:17 வசனம் நமக்கு தெரியும், ஏற்கனவே இந்த வகுப்புல நம்ம தியானிச்சுடுறோம். அப்போ அந்த கண்டிஷன் நம்ம மனசுல வைக்கிறது நல்லது. வாசிங்க, ஆமா. அப்ப இந்த மதம் அரசியல் கூட்டமைப்பு அதிகாரத்துல இருக்கும் போது ராக்காலம் வந்திருக்கும்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த ராக்காலமே ஏதா வருதுன்னா பாத அங்கங்கள் மீது, குறிப்பிடும்படியா பாத அங்கங்கள் மீது இந்த வசனம் நிறைவேறிடும். என்னன்னா ஒன்று மிருகம் அல்லது அந்த மிருகத்தினுடைய சொருபம், இதனுடைய இலக்கத்தை என்ன பண்ணிடுக்கணும், அவங்க நெற்றிலேயோ கையிலேயோ வாங்கிடுக்கணும். இது வாங்கலைன்னா அவங்க என்ன பண்ணக்கூடாது, கொல்லவும் முடியாது, விற்கவும் முடியாது, ஆவிக்குரிய ஊழியத்தை செய்யவும் முடியாது, ஆவிக்குரிய ஊழியத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. யாரு? பூமியில் இருக்கிற பாதங்கங்கள். எப்போ அவர்கள் ஒண்ணு போப் மார்க்கத்தினுடைய அமைப்புல இணைஞ்சிருக்கணும், அல்லது என்ன சொல்லலாம் புரோடஸ்டன்ட் அமைப்புகளுடைய கூட்டமைப்புல அவர்கள் இணைஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு அமைப்புகள்ல ஏதாவது ஒரு அமைப்புல இவர்கள் அங்கம் வகிச்சிருந்தா ஆவிக்குரிய ஊழியத்தை இவர்கள் மேற்கொள்ளலாம், ஆவிக்குரிய ஊழியத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த ரெண்டு அமைப்புலயும் அவங்க இடம் பெறல, அங்கம் வகிக்கல, இந்த அமைப்புகளுடைய உபதேசங்கள் விசுவாச பிரமாணம் இவர்கள் ஏற்றுக்கொள்ளல, இவர்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்றாங்க, ஆனா இந்த ரெண்டு மாபெரும் அமைப்புகளுடைய உபதேசங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் உட்படாம தனித்து சுதந்திரமா நிற்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்றாங்க தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மேலதான் என்ன இருக்குன்னா ஒருவனும் பிரே செய்யக்கூடாத ராக்காலம். நீங்க வந்து கண்டிப்பா எந்த விதமான ஆவிக்குரிய பிரயாசம் இருக்கக்கூடாது என்பது வந்து மத அமைப்புகள் நேரடியாக சொல்லாது, ஆனா உலக ராஜ்யங்கள் மூலமா அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் மூலமா சட்டமே ஏற்றப்பட்டு அங்க இருக்கும். அப்போ இந்த சூழல்ல தான் இவர்கள் இருப்பாங்க பாதங்கங்கள். இப்ப இங்க நம்ம இங்க பாக்குற அந்த எக்காலம் ஊதுறது அது பாதங்கங்கள். இந்த சூழல் மத்தியில அவர்களுக்கு ஒரு நிர்பந்தம் ஏற்படும் போது அது அருமையான ஒரு பிளாட்ஃபார்மா அல்லது ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும். அப்படின்னா எப்படி தேவானே ஒரு கடைசி சாட்சி கொடுப்பதுக்கு ஒரு சூழல் அருமையா உண்டாச்சோ, அது போல பாதங்கங்கள் இறுதியான சாட்சியை கொடுப்பதுக்கு அந்த தருணம் வந்து ஒரு ஏற்ற தருணமா இருக்கும். அதன் மத்தியில தான் பாதங்கங்கள் அந்த சாட்சி கொடுப்பாங்க. சோ இப்ப என்னன்னா இப்ப அந்த எக்காலம் ஊதுவது வந்து அவர்கள் இந்த மத அமைப்புகளுடைய அதிகாரத்தை எல்லாம் தாண்டி அவர்களுக்கு விரோதமா நின்றுட்டு ஆனா தேவனுடைய சத்தியத்துக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி அவர்கள் பகிரங்கமா அங்க கொடுப்பாங்க. அதைத்தான் அந்த எக்காலம் ஊதுவது குறிக்குது என்று எடுக்கும் போது அப்போ அந்த பானை உடைக்கிறது எதை குறிக்கணும், அந்த சாட்சி அவர்கள் கொடுத்து முடிச்ச உடனே கண்டிப்பா அவர்கள் மாம்சத்துல அங்க தங்களுடைய ஓட்டத்தை முடிப்பாங்க. நிச்சயமா இது ஒரு உபத்திரவத்துக்குள்ளானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரங்களா தேவன் அந்த தருணத்துல யார் யாரையெல்லாம் நினைச்சு வாய்ப்பு அளிக்கிறாங்களோ, யார் யார் அந்த ஒரு மிகப்பெரிய சாட்சியை கொடுக்கறாங்களோ எஞ்சி இருக்கிற பாத அங்கங்கள்ல அவங்களுடைய ஓட்டம் அந்த சூழல் மத்தியில அது உபத்திரவங்களின் மத்தியில அங்க அருமையா நிறைவேறும். சோ அதுதான் அந்த மண்பாண்டம், அது மண்பானை குறிக்குது நம்முடைய மாம்ச சரீரம். அந்த சாட்சியை கொடுக்கிற பாதங்கங்களுடைய ஓட்டம் அதோட அங்க முடிவுக்கு வரும் என்று நம்ம பார்ப்போம். இது ரொம்ப அருமையா எங்க இருக்குன்னா அந்த தானியலுடைய மூன்றாம் அதிகாரத்துல அந்த தாகோன் சிலை நிறுத்தப்பட்ட போது அந்த மூன்று எதிரே புருஷர்கள் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்களை என்ன பண்ணாங்க அந்த அந்த சம்பவத்துல அவர்களே சொல்லிட்டாங்க எங்க தேவன் எங்களை மீட்பதுக்கு வல்லவரா இருக்கிறார், ஆனா அவர் எங்களை மீட்டாலும் சரி மீட்காவிட்டாலும் சரி ஆனா நீங்க வச்ச பொருட்களை நாங்க என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம், என்ன வேணா செய்யும் உடனே அதான் பண்ணிட்டாங்க அவங்க சம்பவம். அது அல்ல அல்ல அது கரெக்டா நீங்க ரிமெம்பர் பண்ணி சொல்லு. அவங்களை என்ன பண்ணாங்கன்னா மூன்று பேரையும் கட்டி இல்லையா கட்டி தான் என்ன பண்ணாங்க அந்த அக்னி சோலையில போட்டாங்க. ஆனா அக்னி சூழல போட்ட பின்பு நேபுகாத்நேச்சர் எட்டி பாக்குறாரு, பார்க்கும்போது எப்படி இருந்தாங்க அவங்க மூன்று பேரோட ஒருத்தர் இருக்கிறாரு ஆனா மூணு பேர் எப்படி இருக்கிறாங்க அக்னிக்குள், இப்போ போடும் போது கட்டப்பட்டிருந்தாங்க அக்னிக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு கட்டு. சோ இப்போ இது இந்த கட்டு தான் எது புரியுது, சோ இப்ப நல்லா தெரியும் மூன்று பேர் யாருன்னா எஞ்சி இருக்கிற பாதங்கள் தெளிவா இருக்காது. அப்புறம் அவங்களை தூக்கி எங்க போடுறாங்க அக்னி சொல்ல பாத அங்கங்கள் மேல வரப்போகிற பயங்கரமான அந்த உபத்திரம், இது சபைக்கான உபத்திரம், மகா உபத்திரம் கருத்து சம்பந்தம் இல்லை, அது சபைக்கான உபத்திரம், எலியாருடைய சுழல் காற்று. அப்போ அந்த உபத்திரம் மத்தியில் அவங்க போடும் போது அங்க அந்த கட்டு என்ன ஆயிடுது, ஆக்சுவலி அந்த கட்டு குறிக்கணும் அவங்களுடைய மாம்ச நிலை. ஆனா எப்போ அவர்கள் அந்த நேபகாத் நேச்சாருக்கு முன்னாடி கொடுக்குறாங்க பாருங்க, ஒரு வார்த்தை, ஒரு சாட்சி, அது பாதங்கள் கடைசியா கொடுக்குற சாட்சி. ஆனா அது கொடுத்து முடிச்ச உடனே அவங்கள தூக்கி அப்படி போடுறாங்க, ஆனா அந்த அக்னிக்குள்ள போகும்போது அந்த கட்டு என்ன ஆயிடுது, மாம்ச கட்டுல இருந்து விடுபடுறாங்க. அப்படின்னா அவங்க மாம்ச திரை கடந்துடுறாங்க, மகிமைக்குள்ள அங்க போறாங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இங்க இந்த சம்பவத்துல அந்த மண்பாண்டம் உடைக்கப்படுறது, அந்த சம்பவம் எடுத்தோம்னா அந்த கயிறுகள் கட்டவிழ்க்கப்படுறதுக்கு இணையான ஒரு சம்பவம். அப்ப இங்க எக்காலம் ஊதி கடைசி சாட்சி கொடுக்கறாங்க. அப்புறம் மண்பாண்டம் உடைக்கிறது, அவர்கள் மாம்ச திரைய என்ன பண்றாங்க, கடந்துடுறாங்க. அப்புறம் பாருங்க அங்க அதுக்கப்புறம் என்ன தெரியுது, அந்த மண்பாண்டம் உடைச்சிட்டா என்ன வருது அங்க, இது வெளிப்படுத்தின விசேஷம். இது ஏழாவது எக்காலத்துல அருமையா இருக்கும், வாசிங்க, மன்னிக்கணும், ஏழாவது கலசம் ஊற்றப்படும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 16 17 18 வசனங்கள். பாருங்க இது உங்களுக்கு நல்லா தெரியும், இது மில்லனியல் பிக்சர்ஸ்ல நீங்க கேட்டிருப்பீங்க, அருமையான ஒரு விளக்கம். இந்த ஏழாவது கலசம் ஆகாயத்துல ஊற்றப்படும் போது என்னென்ன நடக்குது, அங்க சத்தங்கள், இடி முழக்கங்கள், மின்னல் பாத்தீங்களா, அந்த மின்னலுக்கு என்னன்னா அது ஏழாம் அது ஏற்கால கேட்டுங்க இல்லையா, அது பாதங்கள் கொடுக்கிற கடைசி சாட்சி. அதில் அவர்கள் உபத்திரவப்பட்டு மரணத்துக்குள்ள போகும் போது அந்த சம்பவம் கண்டிப்பா அது உலகம் முழுக்க பார்க்கக்கூடிய சம்பவமா இருக்கும். இன்றைய சூழல் எல்லாம் நாம பார்க்கும் போது அது அந்த டிவி சேனல்ஸ்ல இன்டர்நெட்ல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இதன் மூலம் போகும் போது அங்க ஒண்ணு வெளிப்படும் என்னன்னா, அந்த மின்னல் ஷார்ப் ட்ரூத், இந்த பாதங்கள் அவர்கள் மரிப்பதற்கு முன்னாடி பேசினாங்க பாருங்க, அந்த சத்தியம் பாருங்க. இது ரெண்டு விஷயம் இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா, என்னன்னா 300 பேர் தான் பாதங்கள் ரெண்டு செய்யறாங்க. ஒண்ணு முதல்ல எக்காலம் ஊத்துறாங்க பானை உடைக்கிறதுக்கு முன்னால், இன்னொன்னு அந்த தீவட்டிய பிரகாசிக்க செய்யறாங்க பானை உடைச்சதுக்கு பின்னால். இது என்னன்னா ரெண்டுமே சத்தியம் தான், ஆனா முதல் எக்காலம் ஊதுறது அவர்கள் சாட்சி கொடுக்கும் போது, ஆனா சாட்சி கொடுத்து அவர்கள் மறைச்சிடுவாங்க மண்பாண்டம் உடைக்கப்படுறது, அதுக்கு பின்னாலதான் இவர்கள் என்ன சாட்சி கொடுத்தாங்களோ முழு வீரியத்துல அந்த சத்தியம் என்னாகும் பிரகாசிக்கும். ஜனங்கள் இந்த சம்பவத்தை தியானிச்சு பார்த்து விவாதிச்சு புரிஞ்சுக்கும் போது அது இவர்கள் கொடுத்த சாட்சியினுடைய ஒவ்வொரு சாரமும் அது எப்படின்னா கிட்டத்தட்ட மின்னல் மாதிரி பளிச்சு பளிச்சு, அவர்கள் பேசின வார்த்தை அந்த சத்தியம் அதனுடைய தாற்பரியம் வந்துட்டு அவர்களுக்கு நேர்ந்துட்டு அந்த உபத்திரவம் நிறைந்த ஒரு மரணம் அது ஒரு வழி வகுக்கும். அப்போ அவர்கள் பூமியில இருந்து சாட்சி கொடுக்கும் போது அது ஒரு குழப்பமா தான் பார்ப்பாங்க ஆரம்பத்தில், ஆனா அந்த அமைப்புகள் மூலம் இவர்களுடைய ஓட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு பின்பு இந்த சம்பவம் விவாதிக்கப்படும் பொழுது இந்த சத்தியம் வந்துட்டு சத்தியமாக அங்க பிரகாசிக்கிறதுக்கு அங்க ஆரம்பம் ஆகும். கடைசி என்ன சொல்றாங்க, என்ன சத்தம் வருது, நாலாவதா இல்ல அதுல இல்ல இல்ல, கர்த்தருடைய பட்டயம் அப்போ வெளிப்பட்டுடும். அப்போ இந்த இவர்கள் சொன்னது வந்து தேவனுடைய வார்த்தை தான், கிறிஸ்து போதிச்ச போதனை தான் இவர்களை வெளிப்படுத்திட்டாங்க என்பது அங்க தென்படும். சரி, இப்போ இதுதான் நம்ம இந்த சம்பவத்துக்கு நம்ம ஒரு கடைசி கால இணை நம்ம அங்க எடுக்கலாம். கிதியோன் 300 பேரோடு போய் செய்யக்கூடிய அந்த யுத்தம் கண்டிப்பா கர்த்தரேசனுடைய தலைமையின் கீழ பாதங்கங்கள் கொடுக்கிற ஒரு அருமையான கடைசி சாட்சி, அதை தொடர்ந்து வர மரணத்துக்கு அங்க அடையாளமா அங்க இருக்கு நிழலாம். சரி, இப்போ அதுல அந்த மூன்று முன்னூறு பேரை மூன்று பிரிவா அவர் அங்க பிரிக்கிறார். இது என்ன இது விஷயம்? ஏன்னா இது இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம், அது தானியல்ல பார்த்தா கூட அங்க இருக்குது மூன்று எபிரேய புருஷர்கள், இங்க பார்த்தா அது இருக்குது ஒரு மூன்று பிரிவா அங்க பிரிக்கிறது. சோ அப்ப இந்த கடைசி கால நிகழ்வுகள்ல அந்த நிகழ்வுகளை குறிக்கிற வசன பகுதிகள் இந்த பாதங்களை கிட்டத்தட்ட ஏதோ மூன்று பிரிவா காண்பிக்கிற மாதிரியே இருக்கு. மூணு எபிரேய புருஷர், இங்க மூணு பிரிவு. அப்போ இது என்ன, இது எப்படி நாம அங்க புரிஞ்சுக்கலாம்? அப்ப இந்த பாதங்கங்கள் மீது இந்த சம்பவங்கள் நிறைவேறும் போது பாதங்கங்கள் வந்து மூன்று பிரிவா இருக்க வாய்ப்பு இருக்குதா? ஒருவேளை இருக்கலாம், அப்படித்தான் நமக்கு தெளிவா தெரியுது. ஏன்னா ரெண்டு நிழல், ரெண்டு நிழலும் இந்த அம்சத்தை காண்பிக்குது. மூன்று பேர் அல்லது நூறு நூறா மூன்று பிரிவுகள் என்று சொல்லும் போது இது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், எத்தவனையில கத்திரேஸ்வரர் கூட எத்தனை பேர் இருந்துட்டாங்க? அங்கே கூட ஒரு மூன்று பேர் தான் இருந்துட்டாங்க. இப்ப இது இந்த கடைசி காட்சிகள் எடுக்கும் போது இந்த மூணுங்கிற அம்சம் ரொம்ப பிரதானமா இருக்கு. இது புராண பாதங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஏற்பாடு இப்படி இருக்குமா அப்படிதான் நமக்கு தோணுது. ஏன்னா அப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் கடைசி நாட்களுக்கு நாம அங்க எடுத்துட்டோம்னா. அப்போ இது எப்படி நாம அங்க புரிஞ்சுக்கலாம் சகோதரர் சகோதரிகளே? ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு அங்க தெரியும், என்னன்னா முன்னூறு பேரை நூறு நூறு பேரா பிரிக்கிறார். நூறு பேர் ஒரு பிரிவு, இன்னொரு நூறு பேர் ஒரு பிரிவு, இன்னொரு நூறு பேர் ஒரு பிரிவு. நூறு வந்து ஒரு அருமையான பெர்ஃபெக்ஷன், ஒரு பூரணம். கண்டிப்பா பாத அங்கங்களோட அந்த நூறை பொருத்தும் போது கர்த்தரோடு கூட பாத அங்கங்களா இருந்து இந்த கடைசியான சாட்சியை கொடுக்கிற இந்த ஒரு வாய்ப்பு, அதுல வரக்கூடிய அவர்கள் நிச்சயமா ஒரு ஒரு முழுமையான உண்மை, ஒரு முழுமையான வைராக்கியம், ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு படைச்சிட்ட பாதங்களா தேவனுடைய ஜனங்களா இருப்பாங்க. அதுக்கு அந்த நூறு என்கிற எண்ணை நாம பயன்படுத்தலாம். அதை தாண்டி இந்த நூறு நூறா மூன்று பேர் தெரிஞ்சிருக்கிறது எதை குறிக்கலாம் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன க்ளூ இருக்குது பாருங்க. முன்னூறு பேரை மூன்று பிரிவா பிரிச்ச பின்பு அதுல ஒரு பிரிவு யார் கூட இருக்கிறாங்க? விஷயம் அது ஒண்ணுதான் இருக்கு. இப்ப நிழல் எடுத்துட்டோம்னா அந்த ஒரு சம்பவம் வச்சு நம்ம இது கொஞ்சம் சிந்திக்கலாம். பதினேழாம் வசனம் வாசிங்க பாருங்க. இந்த நிழல் அப்படியே எடுக்கலாம். இப்போ கிதியோன் அவரோட ஒரு நூறு பேர், அப்புறம் கொஞ்சம் தூரத்துல இன்னொரு நூறு பேர், அப்புறம் இந்த பக்கம் தூரத்துல ஒரு நூறு பேர், சரிங்களா? இப்போ இவங்களுக்கு இவர் கொடுக்கற கமாண்ட் என்னன்னா, அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். எப்படி நிறைவேறி இருக்கும் கொஞ்சம் கற்பனையில போய் பார்க்கலாம். இப்போ கிதியோன் கூட இருக்கிறாங்க நூறு பேர், அப்புறம் தூரத்துல தள்ளி தள்ளி நூறு நூறா ரெண்டு பிரிவு அங்க இருக்கிறாங்க. இப்ப கிதியோன் என்ன சொல்றாருன்னா, நானும் என் கூட இருக்கிற நூறு பேரும் எப்ப எக்காலம் ஊதுறமோ அதை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க, எக்காலம் ஊதுங்க. பாருங்க, நமக்கு தெரியாது, பட் நம்ம தேவனுடைய வழி நேரத்துல நம்ம தியானிக்கிறோம். இந்த முன்னூறு மூன்றா பிரிக்கப்படுவது கடைசி நாட்களின் சம்பவங்கள்ல பாதங்கள் விஷயத்துல எதை குறிக்கலாம், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கத்தான் முயற்சிக்கிறோம். அப்போ ஒரு க்ளூ நமக்கு தெரியல, ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா முன்னூறு பேர்ல ஒரு நூறு பேரு மத்த இருநூறு பேர் போல இல்லாம கிதியோனுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். கிதியோன் கூட நூறு பேர் இருக்கிறதுக்கும் கிதியோனோடு இல்லாம கொஞ்சம் சற்று தள்ளி நூறு பேரு நூறு பேரு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அந்த சம்பவம் நடக்கும்போது? கரெக்ட். இப்போ கிதியோன் சொல்றாரு, நானு தான் ஆரம்பிப்பேன், கூட என் கூட இருக்கிறவங்களும் செய்வான். இத பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணும்? அப்ப என்னன்னா, கண்டிப்பா கிதியோன், அதாவது கிதியோன் வந்து கிதியோன் கிட்ட இருந்து ஒரு தகவலை யார் பெற்றுக்கொள்ளணும்? முன்னூறு பேரும் பெற்றுக்கொள்ளணும், முன்னூறு பேரும் பெற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? சிக்னல், கிட்டத்தட்ட சிக்னல் இல்லையா? கிதியோன் கிட்ட இருந்து நூறு பேர் வாங்கினோம், அப்புறம் அதே மாதிரி அங்க இருக்கிற நூறு பேர், அதே மாதிரி இங்க இருக்கிற நூறு பேர் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுட்டு செய்யணும், எல்லாருமே செய்யறான். ஆனா இதுல என்ன விஷயம்னா, கண்டிப்பா யார் வந்து முதல்ல அறிஞ்சுக்குவாங்க? கிதியோன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற நூறு பேர் தான் தெரிஞ்சிருக்குவாங்க இது எப்ப செய்யணும் அவங்களுக்கு. அது அப்படின்னா இல்ல, அந்த விஷயத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியம் யாருக்கு அதிகமா இருக்கு? அவருக்கு கூட இருக்கிற. கண்டிப்பா இந்த விஷயத்துல மத்த இருநூறு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அது ஏற்றுக்க முடியுதா இல்லையா? கண்டிப்பா ஏற்றுத்தான். கிதியோனோடு நூறு பேர்னா அவங்க கிதியோனுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு வாய்ப்பு பெற்றுட்டாங்க. அதனால என்ன லாபம்னா, கிதியோன் கிட்ட இருந்து அந்த அந்த அறிகுறிய சீக்கிரமா பெற்றுக்கொள்ளுகிறவங்க இருப்பாங்க. யார பார்க்கணும்? மத்த இருநூறு பேரை பார்க்கணும். அப்போ இது வச்சுதான் நாம இந்த மூன்று பிரிவை வந்து கடைசி காலத்துக்கு கொஞ்சம் புரியும் படிக்கும் பொருத்தி பார்க்கலாம். அப்ப பாத அங்கங்கள் ஒரு மூன்று பிரிவா இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நம்ம கவனிக்கணும், இந்த ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலம், இந்த அமைப்புகளுடைய அதிகாரம் பூமியின் மேல செயல்படும் போது அது எப்படிப்பட்ட சூழலா இருக்கும்னா, அது ஒரு இன்டர்நேஷனல் ஈவெண்ட், அது ஒரு யூனிவர்சல் கண்டிஷன். அப்படின்னா இந்த சம்பவம் நிறைவேறும் போது இது முழு உலகமும் இந்த சூழலுக்குள்ள இருக்கும். இந்தியா மாத்திரம் இல்ல, அமெரிக்கா மாத்திரம் இல்ல. இப்ப இந்த நம்ம பார்க்கிற தீர்க்க தரிசனம் வந்துட்டு நிறைவேறும் போது அது ஒரு முழு உலகம் மேல நிறைவேறுங்கிற சம்பவமா இருக்கும். ஏதோ உலகத்தினுடைய ஒரு முக்கிய பகுதி, மற்ற பகுதிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. அப்படின்னவே முழு உலகத்தை அதாவது உட்படுத்தி நிறைவேறக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. ஏன்னா வசனம் நீங்க வாசிக்கிறீங்க இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷத்துல பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு. பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிக்கிறேன். பாருங்க, யூனிவர்சல் கண்டிஷன் சொல்றோம்னா, அந்த மூன்று அமைப்புகள் கிட்ட இருந்துட்டு அந்த கவலை கொப்பான ஆவி போயிட்டு எல்லாரையும் முழு உலகத்தின் எல்லாரையுமே அந்த ஒரு இடத்துக்கு கூட்டி சேர்க்குது. இப்ப இந்த வசனம் நம்ம பார்த்தோம்னா, இந்த சம்பவம் நடக்கும் போது இது உலகளாவிய சம்பவம், அதுதான் விஷயம், புரியுதுங்களா? அப்ப பாதங்கங்கள் முழு உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம இந்த ஒரு நிழல் வந்து நம்ம பொருத்தி பாக்குறோம். ஏன் வந்து அங்க மூன்று பேரே புருஷர், ஏன் வந்து இங்க நூறு நூறு பேரா மூன்று பிரிவு, ஏன் கெட்டவனே இல்ல கர்த்தரோடு மூன்று பேர்னா, கண்டிப்பா ஏதோ இந்த பாதங்கங்கள் விஷயத்துல ஒரு மூன்று என்ற ஒரு ஏற்பாடு இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி இருக்கலாம் என்று நம்ம சொன்னா பாருங்க, கண்டிப்பா இந்த மூன்று அடையாளங்களே எடுக்கலாம். மிருகம், மிருகத்தின் சொரூபம், பாருங்க இப்ப இந்த மூன்று அமைப்புகள் எடுத்துட்டா எப்படிதான் இது உலகத்துல இருக்கிறாங்கன்னா, உலகத்துல இருக்கிற தேசங்கள் எல்லாரையும் எடுத்துட்டா சில தேசங்கள் ஏதாவது ஒரு அமைப்பினுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க, நல்லா கவனி. இன்னும் ஒரு சில தேசங்கள் வேற ஏதாவது ஒரு அமைப்பினுடைய ஆதிக்கத்துல இருப்பாங்க. உலகத்துல இருக்கிற தேசங்கள் எல்லாமே எல்லா தேசங்கள் மேல இந்த மூன்று அமைப்புகளை என்ன பண்ணல, ஆதிக்கம். உதாரணத்துக்கு இப்போ என்ன இருக்கலாம், அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து தேசம் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா இங்க மெஜாரிட்டி வந்துட்டு உங்களுக்கு யார் இருப்பாங்கன்னா ப்ரொடெஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா இவர்கள் நேரடியா எந்த அமைப்பினுடைய ஆதிக்கம் பெற்றவங்களா இருக்கிறாங்க, மிருகத்தின் சொர்க்கம். அதே வந்து நீங்க இத்தாலி ஸ்பெயின் பக்கத்துல இருக்கிற தேசங்கள் எடுத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அங்க யார் தான் மெஜாரிட்டி, ரோமன் கத்தோலிக். இங்க இருக்கிற தேசங்கள் மேல எந்த அமைப்புக்கு ஆதிக்கம் அதிகம், மிருகத்துக்கு அதிகம். சரி வேற தேசம் எடுப்போம், சைனா எடுக்கலாம். சைனா ரஷ்யா இந்த மாதிரி தேசங்கள் எடுத்தா மிருகமா இல்ல மிருகத்தின் சொருமா, ரெண்டுமே பார்த்தா கம்யூனிசம் சோசியலிசம் ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிட்டு அந்த ஆதிக்கத்துல இருக்கிறாங்க. அப்படின்னா இது என்ன சொல்லலாம், வலிச்சா இருக்கும். அதாவது உலகத்தை நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சா உலகத்தினுடைய தேசங்கள் மேல இந்த மூன்று அமைப்புகள்ல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அமைப்பு ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. இப்போ இந்த தேசங்கள்ல பாதங்கங்கள் இருக்கிறாங்களா இல்லையா, இருக்கிறாங்க. அப்போ பாதங்கங்களை எடுத்தா நேரடியா சில பாதங்கள் பாதங்கங்கள் இருக்கிற ஜியோகிராபிக்கல் செட்டப், அவர்கள் அமைந்துள்ள தேசம், அவர்கள் தேசம் அமைந்துள்ள பகுதியை வச்சு பார்க்கும் போது சில பாத அங்கங்கள் மேல மிருகம் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு, சில பாத அங்கங்கள் மேல மிருகத்தின் ஸ்வரூபம் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு, சில பாத அங்கங்கள் மேல இந்த வலுச்சற்பமே ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு. ஒரு ஒரு டிவிஷன் பார்க்க முடியுது நமக்கு இந்த கடைசி நாட்களினுடைய சட்டம் பாருங்க. இப்போ இந்த கடைசி நாட்களுடைய சாட்சி அது நிமித்தம் வருகிற உபத்திரம் எல்லாம் நடக்கும் போது இவங்களுக்கு எப்படித்தான் வரும், அந்தந்த பகுதியில இருக்கிறவங்களுக்கு அந்தந்த பகுதியில யார் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காங்களோ அவங்க மூலம் தான் அங்க வருவதற்கு ஒரு 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 வகையில இந்த பிரிவு நாம இப்படி எடுக்கலாம். அல்லது இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்கலாம், இதில் நம்ம எடுத்துக்கோம் இல்லைங்களா, என்னன்னா அந்த மூன்று பிரிவுல ஒரு பிரிவு இதுவனுக்கு ரொம்ப நெருக்கம், அதனால நடக்க போறத மற்றவங்களை பார்க்கல கொஞ்சம் அதிகமா புரிஞ்சிட்டாங்க. இது சொல்லும் போது நீங்க வருத்தப்படக்கூடாது, இதுக்கு நம்ம விளக்கம் சொல்லும் போது. அப்ப இத நேரடியா எடுத்து பார்த்தோம்னா இப்ப கடைசி காலங்களுடைய நிகழ்வுகள் நிறைவேற ஆரம்பிக்கும் போது பாத அங்கங்கள்ல ஒரு சிலர் ஒரு பிரிவு ஒரு நூறு பேர் சேர்ந்த, நூறுனா லிட்டரல் நான் சொல்லல நிழல் நூறு சொல்றேன், அந்த அந்த நிழல்ல இருக்கிற அந்த இதோட இருக்கிற நூறு பேர் பார்க்கும்போது யார குறிக்கலாம்னா பாத அங்கங்கள்ல கத்தருக்கு ரொம்ப அருகாமையில தங்களை காத்து கொள்ளுகிறவங்க, அதனுடைய ஆசீர்வாதம் என்னன்னா நடக்க போறது ரொம்ப சீக்கிரமா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. யார் பார்க்கணும், மத்த எப்படி இவங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கிறாங்க அதுக்கு சில விளக்கம் கொடுக்கலாம், அது நீங்க தப்பா எடுத்துக்கிறாரு. கண்டிப்பா தேவனுக்கு அருகாமையிலேயே தங்களுடைய உண்மையான இருதயத்தோடு தங்களை காத்து கொள்ளுகிறவங்க இந்த ஒரு வாய்ப்பு பெற்றுக்கொள்ளுவாங்க, அவ்வளவுதான் நாம சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இருக்கிற சூழல் பார்த்தா இன்னொரு ஆலோசனை கூட சொல்லலாம், என்னன்னா பாருங்க இப்போ வேதத்தினுடைய தீர்க்க தரிசனங்கள் இந்த கடைசி காலத்தினுடைய நிகழ்வுகள் என்றெல்லாம் சொல்லும் பொழுது இது பாதங்கங்கள் எல்லாருக்குமே ஒரே மாதிரி என்ன வருது இல்லை கொடுக்கப்படுறதில்லை. இப்போ நான் நல்ல நேரடியா பேசினா இப்போ நமக்கும் அமெரிக்காவில் இருக்கிற பிரதேச வித்தியாசம் இருக்கா இல்லைங்களா, நிச்சயமா இருக்கு. ஏழாவது தூதன் தேவன் எடுத்து பயன்படுத்தும் போது நேரடியா அவர் வாழ்ந்துட்ட பகுதியில் இருக்கிறவங்க அருகாமையில் இருந்துட்டவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருந்துச்சு. இன்னைக்கு கூட நமக்கெல்லாம் அந்த ஏக்கம் இருக்குது, வால்யூம் இருக்குது, ரீப்ரென்ஸ் இருக்குது, அப்படியே புரிஞ்சுக்க முடியுதா, இல்லை தானே இல்லை இருக்குன்னீங்கன்னா நான் மாற்றி பேசு இல்லைங்களா, நமக்கு இல்லை. ஆனா சில பாக்கியம் பாருங்க, சில கிருபை பாருங்க, இது ஏன்னு கேட்க கூடாது நீங்க, ஏன்னு கேட்டா அப்ப நிழல் தான் போய் கேட்கணும், ஏன் நூறு பேரை மாத்திரம் கிதியோன் தன்னோட வச்சுட்டாரு, அது கிதியோன்றது தான் நம்ம கேட்கணும். ஆனா அங்க அந்த ஏற்பாடு எப்படி நடந்துச்சுன்னா அந்த ஏற்பாட்டுல கிதியோன் கூட இருக்கிற ஒரு பாக்கி ஒரு 100 பேர் போயிடுச்சு, அவ்வளவுதான். 100 பேர் அந்த ஒரு வாய்ப்பு எடுத்துட்டாங்க. ஒரு வேளை வேதத்தின் மீதான தியானம், அதன் மீதான ஆராய்ச்சி பண்றதுக்கு அதிக வாய்ப்புகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அங்க இருக்கிறது இல்ல. ரொம்ப விசேஷமா கேட்டா, ஆனா இதுக்கு வந்து படிப்பு முக்கியம் இல்ல, அப்படி நம்ம சொல்லல. அறிவு முக்கியம் இல்ல, நம்ம அப்படி சொல்லல. முதல்ல முதல்ல என்னதான் வேணும், இருதயத்தினுடைய உண்மை பரிசுத்தம், அது இருக்கிற எல்லாருக்குமே தேவன் அது தந்துடுறாங்க, நம்ம அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனாலும் சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு சில தேவன் கொடுக்கிற வரங்கள் கூட அவசியம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலகம் முழுக்க பரம்பி இருக்கிற பாத அங்கங்கள்ல ஒரு சிலர் ஒரு கிருபையான நிலை பெற்று கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா ஒருவேளை அவர்களை வந்துட்டு இந்த கிதியோனுக்கு ரொம்ப அருகாமையில இருக்கிற 100 பேர் அங்க அடையாளப்படுத்தலாம். அவர்கள் அதன் மூலமாக நிறைவேற போற விஷயங்களை மற்ற பாத அங்கங்களை பார்க்கலாம் கொஞ்சம் சீக்கிரமா என்ன பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவர்கள் செய்வது பார்க்கும்போது மற்ற 200 பேருக்கு என்ன ஆயிடுது, அந்த விஷயங்கள் தெரிஞ்சிடும். இன்னைக்கு இப்ப நாம கற்றுக்கொண்டிருக்கிற சத்தியங்கள் எடுத்தாவே அதுக்குள்ளேயே அந்த ஆர்டர் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த சத்தியங்களை நாம பெற்றுக்கொள்றதுக்கு முன்னமே ஒரு வகுப்பா என்ன பண்ணிருக்கிறாங்க, பெற்றுடுகிறாங்க. இத நாம பூர்ணமா பெற்றுக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது ஏற்கனவே அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பூர்ணமா பெற்றுடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த கருத்தை நான் ரொம்ப தாழ்மையில் வைக்கிறேன், இது பாதங்களுக்குள்ள வேற மாதிரி பிரிவு காமிக்கிறதுக்கு இல்ல. என்ன பாக்குறோம்னா அந்த நிழல்கள்ல பாதங்களை குறிக்கும் போது இந்த ஒரு டிவிஷன் நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா இது ஏதாவது ஒரு விதத்துல பாத அங்கங்கள் மேல நிறையவே. ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவலா அந்த ஒரு கருத்தை எடுக்கலாம், 100 பேர் கிதியோனுக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால அவர்கள் அந்த எக்காலம் மூடுறது அந்த அடையாளங்களை மற்ற 200 பேரை பார்க்கலாம் சீக்கிரமா புரிஞ்சிருப்பாங்க. இது அப்படியே நமக்குள்ள நிறைவேறணும்னா ஏதாவது ஒரு ரீதியில நிறைவேறும். ஒருவேளை நம்ம பிரதானம் எது வைக்கலாம்னா, இந்த 100 பேரு தங்களுடைய இருதயத்தினுடைய அளவுல கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமா தங்களுடைய வாழ்க்கையில காத்து கொள்ளுகிறவங்க, அது தேவன் கொடுத்துட்ட வரங்களின் மூலமாகவோ அல்லது தங்களுடைய முழுமையான எந்த விதமான என்ன சொல்லலாம், ஒரு பிரிவில்லாத அர்ப்பணிப்பு அப்படின்னா தங்களுடைய அர்ப்பணிப்பு முழுசா அவர்கள் செஞ்சிருக்கிறதுனால அந்த கிருபை பெற்றுக்கொள்றாங்க. ஒருவேளை இவர்கள் தீர்க்க தரிசனத்தின் காரியங்களை முன்கூட்டி ஆராய்ந்து நிதானிச்சு பகுத்து புரிஞ்சிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் மூலமா மற்றவங்க கூட அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இந்த ஒரு கருத்தை எடுக்கலாம். இல்லாட்டி அந்த 3 அமைப்புகள், அந்த 3 அமைப்புகளுடைய ஆதிக்கத்துக்கு உட்படுகிற பாதங்கங்கள் என்று கூட நாம் அங்க எடுக்கலாம். மிருகத்தினுடைய ஆதிக்கத்துல இருக்கிற ஒரு வகுப்பார், மிருகத்தின் ஸ்வரூபம் ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு வகுப்பார், அல்லது வலு சர்ப்பத்தினுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு வகுப்பார். இப்படியா நம்ம இந்த ஒரு நிழல் வந்து நாம அங்க பார்க்கிறோம். அப்படி பார்க்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, அப்ப இந்த ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் அது இருக்கு. இன்னும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, தெய்வீக திட்டத்துல ரொம்ப தெளிவா ஒரு முறையான விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான பகுதி அந்த 8, 9, 10 என்ற எண் இருக்கிற பகுதி, கர்த்தருடைய நாள். அதுல எதிர் ரொம்ப முக்கியம் அந்த கடைசி நிகழ்வுகள் ரொம்ப பின்னி பிணைஞ்சு இருக்கிற விஷயங்கள், அதுலதான் இப்ப நம்ம பார்க்கிற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அடங்கு. அப்போ இந்த ஒருவனும் கிரியேட் செய்யக்கூடாத ராக்காலம் என்று தியானிக்கும் போது கிதியோனுடைய சம்பவம் ஒரு சில அம்சங்களை நமக்கு அங்க காண்பிக்குது. இப்போ கர்த்தரோடு அந்த பாத அங்கங்கள் ஒருங்கிணைஞ்சு இந்த இறுதியான யுத்தத்துல பாத அங்கங்கள் கொடுக்கிற ஒரு இறுதியான சாட்சி, அதை தொடர்ந்து அவர்கள் மரணத்துக்குள்ள பிரவேசிச்சு மகிமை அடைவது நமக்கு தெரிஞ்சிட்டாலும் அது எவ்விதமாக நிறைவேறலாம் என்கிற ஒரு கேள்வி எழுப்புனா ஒரு சில ஆலோசனைகளை நாம முன்வைக்கிறதுக்கு முடியுது. இது உலகளாவிய ஒரு சம்பவம். அப்போ கண்டிப்பா ஒரு சில பிரிவுகள் இந்த பாத அங்கங்களுடைய நிலைகள்ல காணப்படலாம். அது அவர்கள் எந்த அமைப்பினுடைய ஆதிக்கத்துக்கு கீழாக இருக்கிறாங்களோ அந்த ரீதியில இருக்கலாம், அல்லது அவர்கள் தங்கள் இருதயத்தை எப்படி கர்த்தருக்கு அருகாமையில காத்துக்கிறாங்களோ அந்த ரீதியில இருக்கலாம். ஆனா கண்டிப்பா அந்த ஒரு ஒரு மூன்று பிரிவுகள் என்பது அங்கே இருக்கும். ஆனா என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, 300 பேருமே அல்லது 3 பேருமே அந்த சாட்சிய ஏறெடுத்துடுறாங்க. 300 பேருமே எக்காலம் ஊதிடுறாங்க, 300 பேருமே பானை உடைச்சிடுறாங்க, 300 பேருமே அந்த தீவட்டியை உயர்த்தி காண்பிச்சு கர்த்தருடைய மன்னிக்கணும் கர்த்தருடைய பட்டயம் இதியோனுடைய பட்டயம் என்று சொல்றாங்க. ஸோ அது முடிவில் 300 பேருமே செய்யும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்குது. அதுல எந்த வேற்றுமை இல்லை, எந்த வித்தியாசம் இல்லை. எல்லாருமே தேவன் இந்த பாத அங்கங்களை எதுக்காக நியமிச்சிட்டாரோ அதை செய்து முடிக்கிற வகுப்பாரா இருக்கிறார். ஆனா அந்த செய்து முடிப்பதில் ஒரு சில வித்தியாசம் அங்க இருக்கிறது பாக்குறோம். அதைத்தான் இந்த நிழல் நமக்கு காண்பிக்கிறதாக நம்ம நம்புறோம். அது ஒருவேளை நமக்குள்ள நம்ம எதிர்பார்க்கிறபடி அங்க நிறைவேறலாம். இதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். இது நம்ம பார்த்து முடிக்கிறோம். அடுத்த முறை நம்ம வரும் பொழுது வேறு சம்பவங்களை நம்ம தியானிக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நம்ம வரும்போது ரெண்டு ராஜாக்கள் 2 அதிகாரத்துல எலியா எலிசாவுனுடைய விஷயங்கள் பத்தி பார்க்கலாம். ரொம்ப அருமையான பகுதி. நான் உங்களிடத்துல கேட்டுக்கிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்க அந்த பகுதியை குறிச்சு என்னெல்லாம் தியானித்து பண்ண முடியுமோ தியானிச்சுட்டு வாங்க. ஏன்னா ரொம்ப அருமையான பகுதி அது. அந்த சுழல் காற்றுல எலியா எடுத்து கொள்ளப்படுறது சாத் அங்கங்கள் மகிமை அடைவதை நிழலா காண்பிச்சதுன்னா அதுக்கு முன்னால என்று சொல்லி நடக்க வேண்டிய விஷயங்களை எலியா விஷயத்துல அங்க இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ஒரு தெளிவான பதில் நம்ம பார்க்கிறது அந்த சுழல் காற்றில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவது பற்றி நாம ஒரு நம்பிக்கை கொள்வதற்கு ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கு. தியானிச்சுட்டு வரலாம். மற்ற முறை வரும் பொழுது அதை நம்ம தேவன் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.